நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்திதுவர், நற்றால் காசி நந்திதுவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்திற்கு 2 கேள்விகளும் 3 அனுபவ கருத்து பரிமாற்றமும் வந்திருக்கின்றது. ஆகவே அவற்றை நாங்கள் இன்று பார்ப்போம். 2 கேள்விகள் வந்திருக்கின்றது. 1, அகஸ்தியர் தேவார திரட்டு என்று ஒன்று கேள்விப்பட்டேன் ஐயா, அதை பற்றி சைவ சித்தாந்தத்தில் ஏதாவது விளக்கம் தரப்பட்டிருக்கின்றதா? அது அறிய ஆவலாக இருக்கின்றேன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா என்று ஒரு அன்பர் கேட்டிருக்கின்றார். நிச்சயமாக நானும் அதை அறிய ஆவலாக இருந்தேன். 2 வருடங்களுக்கு முதல் சைவ சித்தாந்த பேராசிரியரிடம் அந்த கேள்வியை கேட்டேன். அகசியர் தேவார திரட்டுக்குரிய விளக்கம் என்னவென்று அவர் அந்த நேரம் அதை பற்றிய சிறு தகவல் எனக்கு தந்திருந்தார். அதை நான் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக தருகின்றேன். அகசிய தேவார திரட்டு உருவான விதம் என்ன மாதிரி என்றால், ஒரு முனிவர், அவருடைய பெயரை நான் மறந்துவிட்டேன், ஒரு முனிவர் 3 நாயன்மார்கள் பாடிய தேவாரம் எல்லோருக்கும் தெரியும். சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்டத்தட்ட 8000 மேலான தேவாரங்கள் பாடியிருக்கின்றார்கள் மூவரும் சேர்ந்து. இந்த தேவாரம் எல்லாவற்றையும் ஒரு நாளில் பாடினால் சிவமுத்தி கிடைக்கும், சிவனை அடையலாம் என்று அந்த முனிவர் அதை செய்ய தொடங்கினார். ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் ஒரு நாளில் 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துக்கு அவரால் அந்த 8000 தேவாரங்களையும் ஓத முடியாமல் போய்விட்டது என்பது அந்த சரிதை. அதை அவர் சிவனிடம் முறைப்படுகின்றார். வழியும் தந்துவிட்டு அதை முடியாத காலத்தையும் தந்திருக்கே என்பது முறையிடும் போது சிவன் சொல்கின்றாராம், நீ பொதிக மலைக்கு சென்று அகசிய முனிவரிடம் இதை பற்றி கேள், அவர் உனக்கு இதற்குரிய விளக்கம் தருவார், வழி தருவார் என்று. ஆகவே அந்த முனிவர் அந்த அகசிய முனிவரைக்கு இடம் பொதியைக்கு சென்று அங்கு தவம் இயற்றி அகசிய முனிவர் அவர் முன் தோன்றும் போது இந்த கேள்வியை அவரிடம் கொடுக்கின்றார். சிவனுடைய தகவலையும் கொடுக்கின்றார். தன்னுடைய தியானத்தில் சிவன் தனக்கு அதை தந்ததாக உங்களிடம் சென்று அதற்கு விடை காணும்படி. அகஸ்தியருக்கு இதெல்லாம் சூட்சுமத்தில் விளங்கக்கூடிய விடயம் தானே. அவர் கொடுத்த அந்த தொகுப்புத்தான் அகஸ்தியர் திருவார திரட்டு. அந்த 8000க்கு மேல் தங்கள் எல்லாவற்றில் இருந்தும் 25 திருவாரங்களை அதை தொகுத்து அதை அகஸ்தியர் திருவார திரட்டு என்று இந்த முனிவருக்கு கொடுத்து உதவுகின்றார் என்பதுதான் அந்த அகஸ்தியர் திருவார திரட்டு என்பது வந்த விடயம் என்று பேராசிரியர் சொல்லியிருந்தார் ஒரு ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு முதல். ஆகவே இந்த அகஸ்தியர் திருவார திரட்டு உடைய நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில் அதுதான். ஆனால் நான் இன்னும் அதை எங்கு இருக்கின்றது, என்னென்ன பாடல்கள் அடங்கியிருக்கு என்பதை நான் எடுக்கவில்லை, எடுக்கும் முயற்சியில் இருக்கின்றேன். இன்னும் நான் அதை பார்க்கவில்லை. அதுதான் அந்த அகஸ்தியர் திருவார திரட்டு என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விடயமாக அந்த பேராசிரியர் எனக்கு சொல்லியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு அற்புதமாக இருந்தது. ஏனென்றால் அதை நானும் தேடினேன் ஒரு வருடத்திற்கு முன், அதற்கு கிடைத்த பதில் இதுதான். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு அது பதிலாக அமைகின்றது. அடுத்த கேள்வி என்னவென்றால், நாங்கள் இந்த அது இன்னொரு அன்பரிடம் இருந்து வந்தது. நாங்கள் இந்த எங்களுடைய பொறிகளை அடக்க வேண்டும், பொறிகளை அடக்கித்தான் சிவத்தை அடைய வேண்டும், அதாவது பதிஞானத்தை அடைய வேண்டும் என்று அதை ஒரு ஒரு சொல்லளவில் எடுத்து அதற்கு முயற்சிக்கின்றோம். ஆகவே இந்த பொறிகளை அடக்கும் பணியில் நாங்கள் வேலையில் ஈடுபடுகின்றோம். அதற்கு சைவ சித்தாந்த அறிவுத்திறன் நன்றாக உதவி செய்கின்றது. கிரியா யோக செயல்முறை பயிற்சி உதவி செய்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த வழியில் செல்லும் போது இந்த பொறிகளை ஓரளவு அடக்கி கொண்டு வருகிறோம் என்று சென்று கொண்டிருக்கும் போது மீண்டும் உலகியலுக்குள் எங்களை தள்ளுகின்றது. ஆகவே நாங்கள் அதில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம், போய்கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கும் போது திடீரென்று உலகியல் மீண்டும் எங்களை குழப்புகின்றது. அது என்ன விதமாகவும் இருக்கலாம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், இந்த உலகம் எந்த விதத்திலும் நான் குழம்பும் போது 5 படி ஏறி 4 படி இறங்குகின்றேன், திரும்பவும் ஏறுகின்றேன் என்ற மாதிரி எனக்கு ஒரு மனம் சொல்லுகின்றது. ஆகவே இவற்றை தவிர்த்து ஏறி இடத்தில் இறங்காதிருப்பதற்குரிய வழிகள் இருக்கின்றதா? அதை எப்படி ஆங்கிலத்தில் போட்டார் சஸ்டெயின் பண்ணலாம் என்று, அதை எப்படி நிரந்தரமாக்கலாம் என்பது அவருடைய கேள்வி. கேள்வி நல்லது, ஆனால் பதில் கடினமானது. நிச்சயமாக முதலாவதாக நீங்கள் சைவ சித்தாந்தத்தை வைத்தே பார்த்து விடுவோம். அதான் எங்களுடைய அடிப்படை கிரியா யோகத்தின் சைவ சித்தாந்த சிவயோகம். சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? 4 படிநிலைகள் கொடுக்கப்படுகின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஒரே அடியாக பொறிகளை அடக்குவோம், கணனியில் போட்டிருக்கின்றார்கள், இப்படி இப்படியெல்லாம் செய்தால் பொறிகள் அடங்கும் என்று குறுக்கு வழியில் சென்று பொறிகளை அடக்க முற்பட்டால் அது முழுமையாக அடக்கியது ஆகாது. சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக சொல்லப்படுகின்றது, சரியை, கிரியை, யோகம், ஞானம் மார்க்கத்தில் இருந்துதான் உங்களுடைய பொறிகளை அடக்க வேண்டும். அந்த படிநிலைகளில் செய்வீர்களாக இருந்தால்தான் கீழே வருவது பெரிதாக இருக்காது. ஆனால் நிச்சயமாக இருக்காது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஆணவ மெல வாசம் எப்பவும் இருக்கும். ஆனால் சிறிய அளவு கீழ் வந்து மேல் போவீர்களே தவிர பெரிய அளவில் வரமாட்டீர்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவேதான் எங்களுடைய கிரியா யோகத்தில் அதை இன்னொரு விதமாக பாபாஜி கொடுத்திருக்கின்றார், தாரக மந்திரமாக அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்று. ஆகவே அன்பு, தொண்டு, பக்திகள் இல்லாமல் நேரடியாகவே நான் பொறிகளை அடக்கி சரணாகதி அடைகின்றேன் என்று போனால் அந்த பெரிய அளவில் கீழ் வந்து மேல் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு நீங்கள் ஆக்கப்படுவீர்கள் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்தும் பாபாஜியின் கிரியா யோகா அடிப்படை பாபாஜியின் கருத்திலிருந்தும் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த வழிநிலையில் போகும்போது இந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தில் செல்ல வேண்டும். ஆனால் இந்த நான்கு மார்க்கங்கள் படிநிலைகள் சொல்லப்பட்ட மார்க்கமல்ல, படிநிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பிறப்பில் இந்த உடலில் நாங்கள் இந்த யோகத்துக்கு கிட்டே இருக்கின்றோம். இந்த ஆன்மா இந்த உடலில் இருக்கும்போது தற்போது யோகத்துக்கு கிட்டே இருக்கின்றோம் என்பது எங்களுக்கு கிடைத்த மிகவும் அளப்பரிய செய்தி மாத்திரமல்ல, பிறப்பும். ஆகவே நாங்கள் இந்த சரியை கிரியைகளில் பழைய பிறப்புகளில் இருந்தபடியால் தான் இந்த யோகத்தில் இப்போது இருக்கின்றோம். ஆனால் யோகி ராமையா சொன்னதின்படி, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து அவர் எடுத்து தந்ததின்படி, இந்த யோகத்தில் கூட நான்கு படிநிலைகள் உண்டு. யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். இந்த வழி சென்றுதான் தேர்ந்து ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் அடைய வேண்டும் ஆகிய பதிஞானம். ஆகவே நாங்கள் ஓரளவு அரை நிலைக்கு மேல் நிற்கின்றோம் எங்களுடைய ஆன்மாக்கள். இருப்பினும் அந்த கருத்து, இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் பதினாறாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு நிலையிலும் நாலு நிலைகள் உண்டென்று சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து வந்த கிரியா யோகத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைகளை பார்த்தீர்களாக இருந்தால், சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு படிநிலைகளை தனியே பார்த்தாலும், இந்த ஏறு வரிசையில் சென்றுதான் நாங்கள் ஞானத்திற்கு செல்லும் போது அது ஒரு நிலையான ஞானமாக இருக்கும். ஆகவே இந்த நான்கு படிநிலைகளிலும் நாங்கள் செல்ல வேண்டும். அதற்காக முதலிலிருந்து தொடங்க வேண்டும் என்பது அல்ல. எங்களுடைய ஆன்மாக்கள் பழைய பிறப்புகளில் பழைய நிலைகளில் இருந்து இப்போது யோக நிலையில் இருக்கின்றது. அது சைவ சித்தாந்தத்திலிருந்தும் எங்களுக்கு தெரிகின்றது. எங்களுடைய கிரியா பாபாஜியின் சொற்களில் இருந்தும் தந்திருக்கின்றார். நாங்கள் நல்லொரு இடத்தில் இந்த ஆன்மா கிரியா யோகத்திற்குள் வந்திருக்கின்றது. சத்குருவின் ஆசியுடன் மேலே செல்வதற்கு, பெரும்பொருளை அடைவதற்கு, பதிஞானத்தை அடைவதற்கு. ஆகவே நாங்கள் இந்த யோகத்தில் இருந்தால் கூட இந்த யோகத்திலும் நாலு நிலை இருக்கென்பதை ஒருவரும் மறந்துடக்கூடாது. யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஆகவே நாங்கள் இன்னும் சரியை செய்யத்தான் வேண்டும். சரியை என்றால் என்ன? தொண்டு, உடலால் செய்யப்படும் தொண்டு. கிரியை என்றால் என்ன? புறப்பூசைகள், புறமுறைகளில் எங்களுடைய விடயங்களை கொண்டு செல்வது. யோகம் என்றால் என்ன? அகப்பூசைகள், என்ன மாதிரி அந்த வழியில் பக்தியை நோக்கி செல்லலாம். ஞானம் என்பது பதிஞானம். ஆகவே நாங்கள் இந்த நான்கு நிலைகளிலும் நான்கு நிலைகளையும் இன்னும் நாங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும். அடிப்படை நிலையே அல்ல, இந்த நான்கும் சேர்ந்துதான் இந்த கிரியா யோகமும் உண்டு. ஆகவே எங்களுடைய ஏற்றம் இறக்கம், எங்களுடைய பயிற்சியிலிருந்து கிடைக்கும் பெறுபேறு, நாங்கள் பொறிகளை அடக்கிவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தாலும், அது நிலையான பொறி அடக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நான்கு வழிநிலைகளிலும் நாங்கள் எப்பவும் நிற்க வேண்டும். ஞான நிலைக்கு சென்ற பின் கூட ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று இருக்கின்றது. அது உயர்நிலைக்குரிய சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதே போல் யோகத்தில் இருக்கும் சரியை, கிரியை, யோகம், ஞானமும் அதற்கு அடுத்தபடியாக உயரிய நிலையில் இருக்கும் சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஆகவே நாங்கள் இந்த நாலு படிநிலைகளிலும் நிற்போம். எங்களுடைய பயிற்சிகளில் நாங்கள் அதை நிலையானது பயிற்சியாக்குவோம். அதிலிருந்து கிடைப்பது எங்களுடன் நிலையாக இருக்கட்டும். பாரிய தூரம் கீழ் வராமல் சிறிது சிறிது தூரம் எங்களுடைய மல வாசனையினால் வந்து போக சந்தர்ப்பங்கள் உண்டு. அதையே நாங்கள் பேணி பாதுகாத்து அதன் வழி நின்று மேல் சென்று பதிய ஞானம் அடைவோம். அதற்கு சத்குரு பாபாஜியின் அருள் எங்களுக்கு உண்டு, அவருடைய உதவியும் உண்டு என்று சொல்லி இந்த அன்பரின் கேள்விக்கு பதில் கொடுக்கின்றேன். இது ரெண்டும் தான் கேள்விகளாக வந்தது, கருத்து பரிமாற்றமாக வந்திருக்கின்றது. மூன்று விடயங்கள், அதை சிறிதளவு பார்ப்போம். ஒரு 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 பல்கலைக்கழக மாணவியிடமிருந்து அவங்கள் நெடுகவும் ஏதாவது அனுப்புவாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒரு கருத்து பகிர்வு. அது என்னவென்றால், தான் இப்போது தன்னுடைய பரீட்சை நடந்து கொண்டிருந்தது. அந்த பரீட்சைக்கு தான் போகும்போது இரவு தன்னால் தொடர்ந்திருந்து படிக்க முடியவில்லை. ஓரளவு படித்தேன், காலையில் எழுந்தவுடன் தான் நினைத்தேன் இன்று பெரிய கஷ்டமான பரீட்சையாகத்தான் இருக்கப் போகின்றது. ஏனென்றால் முழுவதையும் நான் மனனம் செய்யவில்லை, என்னுடைய சித்தத்திலும் இல்லை. ஏனென்றால் நான் போதியளவு நேரம் அதில் ஈடுபடவில்லை. சரி, பாபாஜியை போய் பிரார்த்தித்து விட்டு போவோம், நான் யோக மாணவி என்று அந்த மாணவி சொல்லியிருக்கின்றார். எனக்கும் தெரியும், அவங்க குடும்பமாக யோகா செய்கின்றார்கள். அந்த அந்த பிள்ளை ஆரம்பத்திலிருந்து பாபாஜியை பூசிப்பவர், அந்த விடயங்களை செய்பவர், பயிற்சிகளை பாபாஜியை கும்பிட்டு விட்டு தான் சென்றதாகவும் பாரச யூனிவர்சிட்டிக்கு அங்கு அந்த பரீட்சைத்தால் தந்தபோது முதல் தான் கேள்விகளை வாசிப்பது வழக்கம். பதில் எழுத முதல் மேலிருந்து கீழாக தந்த கேள்விகளை வாசித்தேன். என்ன தந்திருக்கென்று உடனேயே எனக்கு தலை சுத்தத் தொடங்கிவிட்டது. ஏனென்றால் அதில் ஒரு 25 வீத கேள்விகள் தான் என்னால் செய்ய முடியும், மற்றவற்றை நான் தவறவிட்டு விட்டேன். ஏனென்றால் இரவு படிக்கவில்லை, உடல் கலப்பினான். ஆனால் நடந்தது அதிசயம். நான் எழுதிக்கொண்டு போகும்போது அந்த மூன்றுக்கு அந்த அந்த 25 வீதமான கேள்விகளுக்கு முழு விடை எழுதி போட்டு இனி என்ன செய்யவோ என்று அடுத்த கேள்வியை வாசித்து எழுதத் தொடங்கினேன். பரீட்சை முடிவில் தந்த கேள்வி முழுத்தலுக்கும் பதில் எழுதினேன். இது நான் அல்ல என்பதை உணர்ந்தேன். என்னுடைய சித்தத்திலிருந்து என்னுடைய கை மூலமாகத்தான் அந்த பதில் எழுதப்பட்டது என்பது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு மாத்திரம்தான் தெரியும் அது எங்கிருந்து வந்ததோ, அது என்னிடம் இருந்து வரவில்லை என்பது. ஆனால் நான் படித்த படிப்புகள் தான், ஆனால் நான் அதை மனனம் செய்யவில்லை. ஆகவே பாபாஜி அன்று என்னுடன் இருந்து சித்தத்தில் இருந்து அதை இயக்கியிருக்கின்றார் என்பதை முழுமையாக உணர்ந்தேன். ஏனென்றால் நான் அதற்கு பாத்திரவாளி அல்ல, என்னால் முடியாத ஒரு நிலை. ஆகவே நான் மகிழ்வுற்றேன், அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தந்திருக்கின்றேன். என்னைப் போல மற்றைய மாணவர்களும் பாபாஜியை பின்பற்ற வேண்டும். நாங்கள் வயது வந்த பிறகு பின்பற்றுவோம், இப்போது நாங்கள் உலகியலில் மாத்திரம் இருப்போம் என்று நினைக்காது. இந்த சூட்சுமம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஐயா, அந்த நிலையில் கிடைக்கும் விடயங்கள் அபூர்வமாக இருக்கின்றது என்று தன்னுடைய மகிழ்ச்சியையும், இதை எல்லோருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும், தன்னுடைய பெயரை சொல்லாது என்று இந்த தகவலை அனுப்பியிருந்தார் சுருக்கமாக. ஆகவே இது உண்மை. இதே போல்தான் பல விஞ்ஞானிகள் கூட தங்களுடைய விஞ்ஞான சோதனையில் அதற்குரிய முடிவை காணாத நிலையில் உறக்கத்திற்கு சென்று காலையில் எழும்போது அவர்களுக்கு அதற்குரிய விடைகள் கிடைத்து அவர்கள் விஞ்ஞானிகளாகி இருக்கின்றார்கள் என்று பல தரவுகள் உண்டு. அதற்குரிய காரணம் சூட்சுமத்தில் இருக்கும்போது இறை அருளால் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகின்றது. அந்த நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு அதே நேரம் மற்ற ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்படாதென்று இல்லை. அந்தந்த நிலைகளில், அந்தந்த தொழில்களில், அந்தந்த படிப்புகளில், அந்தந்த வேலைகளில் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லோருக்கும் இறைவன் அருள்பாலிக்கின்றார். சத்குரு கிரியா பாபாஜி அருள்பாலிக்கின்றார். ஆகவே அதன் வழி நிற்போம், எல்லாரும் இதை உணருங்கள் என்று இந்த பிள்ளையின் செய்தி. ஆகவே அது எனக்கு கூட ஒரு உற்சாகமாக இருக்கின்றது. ஏனென்றால் எனக்கும் பல அனுபவங்கள் ஒன்று பல விடயங்களில் பாபாஜி என்னுடன் தொடர்ந்து செல்வது. அதே போல் இந்த பிள்ளைக்கும் கிடைக்கும் போது அது ஏதோ எனக்கு கிடைத்தது போல் எனக்கு ஒரு உணர்வு. அதே போல் மற்றவர்களும் அதை உணர வேண்டும் என்பதற்காக அந்த செய்தி இன்று பரிமாறப்படுகின்றது. அது ஒரு கருத்து பரிமாற்றம். இரண்டாவது பரிமாற்றம், நேற்று அன்னையினுடைய பிறந்த தினம், அதன் பின் இந்த கருத்து பரிமாற்றம் ஒரு சாதகர் மூலம் வந்திருக்கின்றது. நான் இந்த தொண்டுகளை செய்கின்றேன், ஆனால் என்னுடைய வேலை காரணமாக சென்ற வருடம் அன்னையுடைய பிறந்த நாளில் நான் செய்த மாதிரி இந்த வருடம் செய்ய முடியாமல் போய்விட்டது என்னுடைய தொண்டு எங்களுடைய கனடா பாபாஜி யோகா சங்கத்தில். அதை நான் அது முடிந்தவுடன் தான் விளங்குகின்றது, நான் செய்ய முடியாது போய்விட்டது. ஆனால் பல வருடங்களாக தொடர்ந்து ஏதாவது பணியாற்றி வருவேன் தொண்டு மூலமாக அன்னையினுடைய பிறந்த தினத்தில். நேற்று என்னால் முடியாமல் விட்டுவிட்டது. ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் வந்து அதிலிருந்து என்னுடனும் இருந்து அவ்வளவு பேரும் தொண்டாற்றி அதை செய்யும் போது தான் எனக்கு இந்த விளக்கம் கிடைத்தது. என்னால் ஏன் இந்த முறை அதை தொண்டாற்ற முடியவில்லை, ஏன் நான் அதை தவறவிட்டேன் என்று மன வருத்தப்படுகின்றேன் என்று நேற்று எங்களுடைய சங்கத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் சொன்னார், ஒரு பெண்மணி. ஆகவே அவளுக்கு நான் சொல்லும் விளக்கம் இந்த சத்சங்கத்தில் இருந்து, அவங்க சத்சங்கத்துக்காக உதை சொல்லவில்லை, எங்களுடைய அன்னையின் பிறந்த நாளில் என்னுடைய காதுக்கு கிடைத்ததை மற்ற சாதகர்களுக்காக அதற்கு ஒரு விளக்கத்தை கண்டுவிடுவோம். அந்த உணர்ந்தது தான் அந்த சாதகருக்கு கிடைத்த வெற்றி. ஏனென்றால் அதை உணராமல் கூட சில ஆக்கள் சரி ஒரு வருடம்தானே விட்டுவிட்டேன், அடுத்த வருடம் செய்வோம் என்று தங்களுடைய மனதிற்கு தென்பட்டதை முடிவாக எடுத்துவிட்டு இருந்து விடுவதுதான் உலகியல் சகஜம். ஆனால் அதற்கு மேலாக இந்த ஆன்மா சிந்தித்திருக்கின்றது. ஏனென்றால் அது விட்டதற்குரிய காரணம் என்னவாகவும் இருக்கலாம், அது இங்கு முக்கிய பொறுப்பல்ல. என்ன காரணம் இருந்தாலும் நீங்கள் செய்யும் தொண்டில் நீங்கள் வலுவாக இருக்க வேண்டுமென்றால் அந்த தொண்டு முக்கரணங்களாலும் செய்யப்பட வேண்டும். செய்யப்பட்டால்தான் நீங்கள் கால் நடக்கேலாட்டியும் தவண்டு கூட வந்து அந்த தொண்டை செய்யலாம். அதற்கு இறைவன் சத்குருவின் அருள் எப்பவும் இருக்கும். ஆகவே அந்த வைராக்கியத்தை நாங்கள் பூண வேண்டும். அதைத்தான் நேற்று அந்த பெண்மணி சொன்ன விடயத்திலிருந்து, அந்த அன்னை சொன்ன விடயத்திலிருந்து நான் எனக்கும் அதை ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்கின்றேன். ஆகவே நாங்கள் தொண்டு செய்வது முக்கியமல்ல. ஒரு வருடம் பெரிய அளவில் செய்துவிட்டு மற்ற வருடம் சிறிய அளவில் செய்கின்றோம் அல்லது செய்யாமலே விடுகின்றோம். இது இந்த அன்னை பிறந்த நாளை வைத்துத்தான் சொல்கின்றேன். எந்த தொண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய அளவு சிறிதளவு என்பது இல்லை, செய்யாமல் இருப்பது எங்களுடைய கிரியா யோகா மார்க்கத்தில் அன்பு தொண்டு பக்தி சரணாகதி செல்லும் மார்க்கத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக அமையும். ஆகவே உங்களுடைய நிலைக்கேற்ற தொண்டென்பது பொருள் அல்ல, முக்கரணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏதாவதொரு கரணத்தாலாவது நீங்கள் அதை செய்தால் இந்த மனச்சஞ்சலத்துக்கு போக மாட்டீர்கள். இதற்கு அர்ஜுனன் பீமனுடைய கதையும் உண்டு. உபமானத்திற்கு அர்ஜுனன் பூசை செய்வானாம் சிவனுக்கு, பூக்கள் எல்லாம் பறித்து கொண்டு போய் சிவலிங்க பூசை செய்வார். பீமன் அந்த பூக்களை பறித்து அந்த பூஜை செய்யாது, அவருக்கு நேரமில்லாத நேரத்தில் கூட மானசீகமாக அந்த பூக்கள் எல்லாம் அந்த சிவலிங்கத்தை நோக்கி செல்கின்றது. அதை அடியார்கள் தூக்கி செல்கின்றார்கள் தன்னுடைய விருப்பத்திற்கு நங்க, இவ்வளவும் சூட்சுமத்தில் செய்கின்றார், அதை கொன்றே போடுகின்றார்கள் என்று நினைக்கின்றார். அது அர்ஜுனனுக்கு தெரிய வருகின்றது. இது ஒரு சூட்சும நிலையான கதையாகத்தான் இருக்கும். என்ன இவ்வளவு பேர் பீமன் வந்து பூ போட்டு கொண்டிருக்கின்றார் ஆக்களை வைத்து மானசீகமாக என்று. ஆகவே இங்கு என்ன சொல்லப்படுகின்றது என்றால், அர்ஜுனனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது, தான் நேரேயே வந்து செய்கின்றேன், பீமன் மானசீகமாக செய்கின்றான், ஆகவே அது எவ்வளவு அற்புதமான பூஜையாக இருக்கும் என்று மகாபாரதத்தில் ஒரு கதை. இது ஒரு உபமானம். ஆகவே நாங்கள் செய்யும் தொண்டுகள் தூலமாகத்தான் இருக்க வேண்டுமல்ல, சூட்சுமமாகவும் இருக்கலாம். மனம் மொழி மெய்களால் நாங்கள் அதை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு விதத்தில் செய்தாலே அதுவும் தொண்டுதான். ஆனால் மூன்று நிலைகளிலும் செய்யாமல் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து விலகியிருப்பது உங்களுக்கு மனச்சஞ்சலத்தை கொடுக்கும் என்று இந்த அன்னையினுடைய கேள்விக்கு, அதை கேள்வி அல்ல, அவருடைய கருத்து பரிமாற்றத்திற்கு எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இந்த பதிலை தருகின்றேன். ஆகவே இன்றைய நேரத்தில் இந்த ரெண்டு கேள்விகளும் ரெண்டு கருத்து பதிவுகளுக்கும் விடை காணக்கூடிய நேரமாகத்தான் அமைகின்றது. மற்றைய கருத்து பதிவை வார சனிக்கிழமை சத்சங்கத்தில் எடுத்துக்கொள்கின்றேன். இவற்றிற்கு சத்குருவுக்கும் கிரியா பாபா சத்குரு கிரியா பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவனையா கார்த்திகேயனையா அவர்களுடைய மேலதிக கருத்துக்களுடன் இதை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாய நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓகே, ரைட். நீங்க அப்ப மியூட்டில் இருங்கலாமா. கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபா ஜினமோ.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
சத்சங்கம் பாபாஜியினுடைய கருணையால நல்ல சிறப்பாக நடத்தியிருக்கு. நல்ல சின்ன வார்த்தைகள் இருந்தாலும் நல்ல கருத்துக்கள் நிறைய வந்து நமக்கு கிடைச்சது. சரிய கிரிய யோகம் ஞானம் அந்த மார்க்கத்துல தான் நம்ம வந்து நிறைய தெளிவுபடுவோம்ன்றது இந்த சத்சங்கம் மூலியமா நமக்கு லேசா கிடைச்சிது. இத வந்து விளம்பரமா சொல்றவங்க வந்து நிறைய சொல்றாங்க. எப்படின்னா இதை செஞ்சா அந்த மன அமைதிக்கு போயிடலாம், அதை செஞ்சா அந்த வினையை கழிச்சிடலாம் சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அதை நம்ம குறை சொல்ல வரல. அது வரல. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் மார்க்கத்துல போக்குள்ள நமக்கு எப்படி இந்த பிரேவிதோர நடக்கிற விஷயத்திலேருந்து எங்க நம்ம விடுறோமோ அதுல இருந்து நம்ம தொடங்கக்கூடிய ஒரு விஷயத்த சைவ சித்தாந்தம் நமக்கு சரியான ஒரு குறிப்பை காட்டும். இது நான் வந்து அந்த இடத்துல ரொம்ப நின்று ரொம்ப சிந்திச்சு செயல்பட்ட ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம். இது எந்த மார்க்கமும் அதை மாதிரி சொல்லல, அதை யாரும் அவ்வளவு நுணுக்கமாகவும் கண்டுபிடிக்கல. அப்ப இந்த சரிய கிரிய யோகம் ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்துக்கும் வருது. ஏன் வருதுன்னா இப்பிறவில நம்ம வந்து மனம் புத்தி சித்த அகங்காரம் வேலை செஞ்சிட்டு இருக்கனால அந்த அனுபவம் இந்த உயிருக்கு பெறுறதுக்காக இந்த செயலாம் செஞ்சு அதில் நம்ம விட்டதுல இருந்து தொடங்க ஆரம்பிக்கிறோம் என்றத சைவ சித்தாந்தம் நல்லா இன்னும் விரிவா சொல்லுது, ரொம்ப சிறப்பா சொல்லுது. அது அந்த பதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த வகையில இங்க சத்சங்கம் அந்த சரிய கிரிய யோகம் ஞானம் அந்த வகையில தான் நம்ம போய் சரியான தெளிவை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்ன்றத சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லியிருக்கு. அது உங்களுக்கும் அந்த இதன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போது அதில் நீங்களும் பலன் அடைய போறீங்க. அதனால நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துகளும் ரொம்ப நுணுக்கமான கருத்து. அந்த வகையில இந்த சத்சங்கம் ரொம்ப சிறப்பான சத்சங்கமாக அமைய பாபாஜிக்கு நன்றி, உங்களுடைய கேள்விக்கு நன்றி. ஓம் கிரிய பாபாஜி இருக்கும். ஓம் சிவாய.
ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அது மேலதிக கருத்துக்கள் வளமை போலவே உங்களிடமிருந்து வருகின்றது. அது பாபாஜி பரம்பொருளின் செயல்தான் முழுக்க முழுக்க. ஆகவே பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லுவோம் எல்லோரும். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது